We may think that some of these things are elementary kindergarten lessons. We may think that some of these things are like elementary kindergarten lessons.
போதிகர சில காரியங்கள் எல்லாம் LKG குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களைப் போல இருக்குது என்று எண்ணலாம்.
But if we don't learn some of those lessons properly, later on we will have difficulty in our education.
ஆனால் இவ்விதமான பாடங்களை நாம் சரியாக ஆரம்பத்திலே கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மேலே சில சில பிரச்சனைகள் வரும்.
Sometimes people have difficulty in mathematics in the 6th standard because the 2nd standard mathematics teacher was not a good teacher and they didn't study that lesson properly.
சிலர் 6ஆம் வகுப்பிலே படிக்கும் பொழுது கணித பாடத்தில் அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் 2ஆம் வகுப்பிலே உள்ள கணித ஆசிரியர் சரியாக அவங்களுக்கு சொல்லி தரவில்லை.
So if there is some elementary lesson in the Christian life you don't study properly,
அவை ஆரம்பகால பாடங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியாக நீங்கள் படிக்கவில்லை என்றால்,
all your life you're going to have some problem.
வாழ்க்கை முழுவதுமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும்.
So we must be absolutely established in this.
ஆகவே நாம் முற்றிலுமாய் இவ்வித காரியங்களிலே நிலை வரப்பட்டிருக்க வேண்டும்.
And it's not something we just learn in one day.
ஏதோ ஒரே நாளிலே நாம் இவைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்றல்ல.
Timothy was a believer for 25 years.
25 ஆண்டுகளாக தீமோத்தேயு விசுவாசியாக இருந்திருக்கார்.
And Paul tells him lay hold of eternal life.
பவுல் அவரை பார்த்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்கிறார்.
That means
அவருடைய பொருள் என்ன?
What is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
To know the Father.
தகப்பனை அறிந்து கொள்வது.
That's what Jesus said.
அதுதான் இயேசு சொன்னார்.
So he is telling him you must know the Father better.
ஆகவே தகப்பனை இன்னும் மேன்மையாக அறிந்து கொள்ள வேண்டும்.
And Timothy says I have known the Father 25 years.
நான் என்னுடைய அப்பாவை 25 ஆண்டுகளாக அறிந்திருக்கிறேன் என தீமோத்தி சொல்கிறார்.
You still need to know him better.
ஆனாலும் இன்னும் சிறந்த விதத்திலே அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
I'll tell you my goal in life.
என்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
My goal is not to travel the world and establish so many churches.
உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து பல சபைகளை நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் அல்ல.
These are all secondary things.
அவைகள் எல்லாம் இரண்டாம் தரமான காரியங்கள் தான்.
My first goal,
என் பிரதானமான இலக்கு,
is to know the Father exactly like Jesus knew the Father.
இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தாரோ அதே விதமாக நானும் பிதாவை தகப்பனாய் அறிந்து கொள்வது.
Do you know the Father like Jesus knew the Father?
இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தாரோ அதே விதமாக நீங்களும் பிதாவை அறிந்திருக்கிறீர்களா?
If you know the Father like that,
அதுபோல பிதாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால்,
I tell you there'll be no anxiety in your life.
நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில கவலை என்ற ஒன்றே இருக்கவே இருக்காது.
No fear.
எந்த பயமும் இருக்காது.
No fear for your children.
உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயம் இருக்காது.
No fear of the devil.
பிசாசை குறித்த பயம் இருக்காது.
No fear that somebody may do witchcraft on you.
என் மீது யாராவது பிள்ளை சூனியம் செய்து விடுவார்களோ என்ற பயமே இருக்காது.
No fear of your landlord or your boss or anybody.
என்னுடைய நிலத்துக்கு சொந்தக்காரர் அல்லது என்னுடைய மேலதிகாரியை குறித்து எந்த ஒரு பயமும் இருக்காது.
Or your house owner.
வீட்டுக்கு சொந்தக்காரர்.
Nobody.
யாரை குறித்தும் பயம்
இருக்காது. You will not be afraid of a single person on the earth.
இந்த பூமியிலே ஒரு நபரை குறித்தும் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது.
You will not be afraid of some police inspector who threatens you.
உங்களை பயமுறுத்துகிற போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்காது.
You will not be afraid of your boss threatening to sack you from your job.
ஏய், உன்னை வேலையை விட்டு உன்னை நீக்கிடுவேன் தெரியுமா என்று சொல்லி உங்களை மிரட்டக்கூடிய எஜமானரை பார்த்தும் மேலதிகாரியை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கா?
If you have a very difficult husband you will not be afraid of him.
உங்களுக்கு மிக மோசமான ஒரு கணவர் இருப்பார் என்று சொன்னால் அவரை குறித்து உங்களுக்கு பயம் இருக்காது.
And if you have a very evil wife that will not also disturb you.
ஒரு பொல்லாத மனைவி உங்களுக்கு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கவலை அடைய செய்யாது.
And if you have a problem child you will still have faith that God will change him.
பிரச்சனை உண்டாக்க கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் கூட தேவன் அவர்களை மாற்றுவார் என்ற விசுவாசம் இன்னும் உங்களுக்கு இருக்கும்.
That is how Jesus lived on the earth.
இப்படி தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
Do you know this wonderful verse?
தர்மியான வசனம் உங்களுக்கு தெரியுமா?
It is one of my favorite verses.
எனக்கு பிடித்தமான வசனங்களிலே ஒரு வசனம்.
In fact, I recently asked CFC, please put that verse on our wall in CFC.
சமீபத்திலே CFC பெங்களூர் சபையிலே நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன் இந்த வசனத்தை நீங்கள் சுவரிலே மாட்ட வேண்டும் என்று
சொன்னேன். We have this in our CFC wall now.
ஆகவே இப்பொழுது CFC லே இந்த வசனம் தொங்கப்பட்டிருக்கிறது.
1 John 4:17.
1 யோவான் 4 அதிகாரம் 17 வசனம்.
1 John 4:17.
4:17.
The last part of that verse.
அதனுடைய வசனத்தின் கடைசி பகுதி.
As Jesus is, so also are we in this world.
அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
Hear that, you must hear that again.
மீண்டுமாய் நீங்கள் கேட்க வேண்டும்.
As Jesus is, so also exactly the same way we are. இயேசு
இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
I look at that verse.
நான் இந்த வசனத்தை பார்க்கிறேன்.
And I say, Lord, that's how I want to live.
ஆண்டவரே, இப்படி தான் நான் வாழ வேண்டும்.
ஆண்டவரே, How did Jesus live on this earth?
இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்?
Without any fear.
பயமே இல்லாமல்.
Without any anxiety.
கவலையே இல்லாமல்.
Without thinking, oh, what problem will come to my life next week?
அடுத்த வாரம் என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருமோ தெரியலையே.
Oh, the money is running out. What will happen next year?
ஐயோ, பணம் குறைஞ்சிட்டே போகுது. அடுத்த வருஷம் என்ன ஆகும்?
I have a father.
எனக்கு ஒரு அப்பா உண்டு.
That's what Jesus would say.
அதான் இயேசு சொல்வார்.
Lord, so many people are trying to kill you.
அநேகர் கொலை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள்.
I have a father.
எனக்கு ஒரு தகப்பன் உண்டு.
That was his answer for any problem he faced on the earth.
அவர் இந்த பூமியிலே சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதுவே அவருடைய பதிலாக இருந்தது.
Lord, all your disciples are going to run away. You'll be alone.
ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் உங்களை விட்டு போக போறாங்க. நீங்க தனியா இருக்க போறீங்க.
I have a father.
எனக்கு ஒரு தகப்பன் உண்டு.
What a wonderful way to live.
என்ன வாழ்வதற்கு அருமையான ஒரு வாழ்க்கையை பாருங்கள்.
Is there any problem that our father in heaven cannot handle?
பரத்தில் இருக்கிற நம்ம தகப்பனால் கையாள கூடாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா?
That's why Jesus said, when you pray, don't just say our father, but say our father who is in heaven.
ஆகவே தான் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுக்கும் பொழுது எங்களுடைய பிதாவே என்று மட்டும் சொல்லி கொடுக்காமல் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுத்தார்.
Not my helpless father, I don't know whether you can help me.
உதவியற்ற பிதாவே, உங்களால உதவி செய்ய முடியுமா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை என்று சொல்லி அப்படி அல்ல.
That is how many Christians pray.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் ஜெபிக்கிறார்கள்.
Father, this is a tough problem. I don't know whether you can solve it.
தாப்பனே, இது ஒரு கடினமான பிரச்சனை. உம்மாலே இதை தீர்க்க முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
But if you can solve it, help me.
உம்மாலே தீர்க்க முடிஞ்சா சரி.
And you go to this believer after he has prayed like that.
இப்படி இந்த விசுவாசி ஜெபித்த பிறகு அவங்க கிட்ட போங்க.
Do you think your father will solve this problem?
உன்னை தகப்பன் இந்த பிரச்சனை தீர்ப்பார் என்று எண்ணுகிறாயா?
I don't know.
எனக்கு தெரியல.
That is like asking somebody who has prayed to an idol, do you think your idol will help you?
அது எதற்கு உபாயம் இருக்கிறது தெரியுமா? விக்கிரத்தை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் இந்த விக்கிரத்தை வணங்கினியே, அது உனக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறாயா என்று கேட்பது போல.
I don't know.
அவர் எனக்கு தெரியாது என்று சொல்வார்.
We should not pray like that.
நாம் அப்படி ஜெபிக்க கூடாது.
Our Father who art in heaven.
பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே.
Who can handle every situation?
Ella sunaigalaiyum avar kaiyala mudiyum.
Whatever your problem is.
Unai prachana eduvaga irundhalum sari.
Difficult wife.
Pollada manavi.
Difficult husband.
Pollada kanavan.
Difficult children.
Pollada pillaigal.
Sickness.
Vyadhi.
Financial difficulty.
Pollada nerukadi.
Anything.
Edhu vandhalum sari.
Even things I have not named.
Naan sollada kaariyangal ungalku vandhalum sari.
Anxieties and fears about the future.
எதிர்காலத்தை குறித்து தானே கவலையும் பயமும்.
Everything.
எல்லா காரியங்களும்.
You children.
பிள்ளைகளே.
You are not able to do your examinations properly.
பரீட்சையில நான் சரியா எழுத முடியலையா?
Maybe you are not, don't have that much intelligence.
அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லையா?
Pray to your father.
தாப்பன்ட ஜெபம் பண்ணுங்க.
It's amazing what God can do.
தேவன் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது.
So we must know God as our father who is in heaven.
பரமண்டலங்களுடைய நம்முடைய தகப்பனை, பிதாவே நம்முடைய தகப்பனை அறிந்து கொள்ள வேண்டும்.
That was the secret of Jesus' life.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரகசியம்.
That's why he prayed so much.
ஆகவே தான் அவ்வளவாய் அவர் ஜெபித்தார்.
See, prayer is really an expression of our helplessness.
நம்முடைய உதவியற்ற நிலையை வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய ஜெபம்.
The stronger we are,
ஒரு மனைவியும் ஒருவர் நேசிக்கிறார்கள், பையனும் ஒரு பெண்ணும் நேசிக்கிறார்கள்.
When they are sitting together.
அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது.
They are talking together.
அவங்க பேசும் பொழுது.
They don't say, okay, 15 minutes, then I have to go.
அவங்க வாட்சை பார்த்து 15 நிமிஷம் பேசணும், நான் அப்புறம் போயிடுவேன் சொல்லுவார்களா?
Then I know, they don't love one another.
அப்படின்னா தெரியும் அவங்க நேசிக்கவே இல்லை ஒருத்தர் ஒருத்தர்.
Somebody told them, you must spend 15 minutes, they are spending 15 minutes.
யாரோ 15 நிமிஷம் நீ செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆகவே 15 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு போயிடுறாரு.
That is not prayer.
அது ஜெபமல்ல.
Prayer is an expression, Lord, I am helpless without you.
ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் உதவியற்றவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதுதான் ஜெபம்.
Otherwise even 4 hours of prayer is useless.
அது இல்லை என்று சொன்னால் 4 மணி நேரம் நீங்கள் ஜெபித்தாலும் அது பயனற்றது.
The prophets of Baal on Mount Carmel prayed for hours.
கர்மேல் மலையிலே பாகாலின் தீர்க்கதரிசிகள் மணிக்கணக்காக ஜெபித்தார்கள்.
Nothing happened.
ஒன்றும் நடக்கவில்லை.
Jesus said, don't pray like that, thinking long prayer God will hear.
அவன் நீண்ட நேரம் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்று சொல்லி அப்படி இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை.
How long did Elijah pray on that mountain?
அந்த மலையிலே எவ்வளவு நீண்ட நேரம் எலியா ஜெபித்தார்?
Not even 1 minute.
ஒரு நிமிடம் கூட இல்லை.
What did he say?
அவர் என்ன சொன்னார்?
He was actually saying, I am helpless to bring fire. I cannot produce fire here on this altar.
இந்த பலிபீடத்திலே அக்கினி என்னால் உண்டாக்க முடியாது. நான் உதவியற்றவன் என்று சொன்னார்.
How can I bring fire from heaven?
பரலோகத்திலிருந்து எப்படி நான் அக்கினியை கொண்டு வர முடியும்?
Impossible.
கூடாத காரியம்.
But I am looking to you.
ஆனால் உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
And the fire came.
அக்கினி வந்தது.
See, that is the type of prayer.
இதுதான் ஜெபிக்க வேண்டிய விதம்.
You look at a problem.
ஒரு பிரச்சனையை பார்க்கிறீர்கள்.
You say, Lord, I can never handle this.
ஆண்டவரே, இதை என்னால் கையாள முடியாது.
But you can do it like that.
ஆனால் நீர் சொன்னபொழுதே அதை கையாள முடியும்.
That is faith.
அதான் விசுவாசம்.
Our Father,
எங்கள் தகப்பனே,
who art in heaven,
பரமண்டலங்கள் பிதாவே,
who can handle anything,
உம்மால் எதையும் கையாள முடியும்.
Now you think right now, please think right now of any which is the biggest problem you are facing in your life right now.
இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் இப்பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள் மனதில். இப்பொழுது இந்த நேரத்தில்
Are your children getting old and not getting married?
பிள்ளைகளுக்கு வயசாகிட்டே போகிறது, திருமணமாகவில்லையா?
Are you without a job?
இன்னும் வேலையே கிடைக்கலையா?
Do you have a problem in your home?
குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறதா, சிக்கல் இருக்கிறதா?
Do you have a sickness where the doctors say we can't do anything more?
மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு வியாதி உங்களுக்கு இருக்கிறதா?
I don't care what the problem is.
பிரச்சனை என்னவானாலும் என்னவா இருந்தாலும் சரி.
The answer is,
அவருடைய பதில் என்ன தெரியுமா?
I have a father in heaven.
எனக்கு பரத்திலே ஒரு தகப்பன் உண்டு.
I'm not saying he will make us live forever up to the age of 200 years.
200 வருஷம் வரைக்கும் உங்களை வாழ வைப்பார் என்று நான் சொல்லவில்லை.
You know what Job said?
யோபு என்ன சொன்னார் தெரியுமா?
Even if he kills me, I will trust him.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்பிக்கையா இருப்பேன்.
That is faith.
அதான் விசுவாசம்.
When Daniel's three friends were thrown into the fire.
தானியேலுடைய மூன்று நண்பர்கள் நெருப்பிலே அக்கினிலே போடப்பட்டார்கள்.
They told Nebuchadnezzar.
அவர் நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொன்னார்கள்.
Whether our God will deliver us from this fire or not, we don't know.
உங்களை தேவன் இதிலே விடுவிப்பாரோ விடுவிக்க மாட்டாரோ எங்களுக்கு தெரியாது.
But whether we are burnt or not burnt,
நாங்கள் அக்கினிலே அவிந்தாலும் எரிந்தாலும் எரியாவிட்டாலும்,
we will not bow down to your idols.
உம்முடைய விக்கிரகத்துக்கு நாங்கள் வணங்க மாட்டோம்.
So their faith was like that.
இதுதான் அவருடைய விசுவாசமாக இருந்தது.
In the 2nd century, 3rd century,
இரண்டு மூன்று நூற்றாண்டுகளிலே,
the Romans rulers hated the Christians so much.
ரோம அதிகாரிகள் கிறிஸ்தவர்களை அவ்வளவா வெறுத்தார்கள்.
The big ground, they would gather the Christians and throw them to hungry lions.
பசியுள்ள சிங்கங்கள் அந்த பெரிய மைதானத்தில் இருக்கும், கிறிஸ்தவர்களை அந்த சிங்கங்களுக்குள்ளாக எறிவார்கள்.
And what happened?
என்ன நடக்கும்?
God did not shut the mouths of those lions.
அங்கே உள்ள சிங்கங்களுடைய வாயை தேவன் கட்டவில்லை.
Those Christians would kneel down and pray.
அங்கே அந்த கிறிஸ்தவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்களாம்.
Father,
தகப்பனே,
you know what they prayed?
என்ன ஜெபித்தார்கள் தெரியுமா?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
They prayed exactly like Jesus.
இயேசு எப்படி ஜெபித்தார் அதே போல அந்த கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள்.
John chapter 12.
யோவான் 12 அதிகாரம்.
If one day they throw Christians to the lions in India.
இந்திய தேசத்திலே ஏதோ வரக்கூடிய நாளிலே கிறிஸ்தவர்களை சிங்கத்துக்கு முன்பாக வீசினார்கள் என்றால்,
this is what we must pray.
இப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும்.
John 12,
யோவான் 12
verse 27 and 28.
27 28 வசனங்கள்.
Now my soul is troubled because all these lions are in front of me.
எனக்கு முன்பாக இப்பொழுது இவ்வளவு சிங்கங்கள் நிற்கிறபடினாலே என்னுடைய ஆத்மா கலங்குகிறது.
What shall I say?
நான் என்ன சொல்லுவேன்?
Father, save me from these lions.
பிதாவே, இந்த சிங்கத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனா?
No.
இல்லை.
Verse 28, Father, glorify thy name.
28 ஆம் வசனம், பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
That's what they prayed.
இதான் நாம் ஜெபிக்க வேண்டும்.
The lions ate up those Christians those days.
அந்த நாட்களில் அந்த சிங்கங்கள் அந்த கிறிஸ்தவர்களை கடித்து சாப்பிட்டது.
But the Father's name was glorified.
ஆனால் பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது.
People watch this and become Christians when they saw it.
இவங்களை பார்த்த மக்கள் அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள்.
You know, the apostle Paul, before he became an apostle,
அப்போஸ்தலனாய் பவுல் அப்போஸ்தலனாய் மாறுவதற்கு முன்பதாக,
he joined with others to kill Stephen.
ஸ்தேவானை கொல்லும்படியாக மற்றவர்கள் கூட சேர்ந்து கொண்டார்.
But when he saw how Stephen was dying,
அவர் ஸ்தேவான் மரிப்பதை எப்படி மரிக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது,
oh Lord, forgive them for their sin.
பிதாவே இவருடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னி என்று ஸ்தேவான் ஜெபித்தார்.
I see Jesus.
நான் இப்ப இயேசுவை பார்க்கிறேன் என்று சொன்னார்.
Saul's heart was convicted.
சவுலுடைய இதயமானது உணர்த்தி வைக்கப்பட்டது.
And a few days later he got converted.
ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவர் மனம் திரும்பி விட்டார்.
So our prayer is not, Lord, save me from all the troubles in the world.
ஆகவே நம்முடைய ஜெபம் ஆண்டவரே உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையிலிருந்தும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அல்ல.
No.
இல்லை.
God, you may allow some troubles to make me a better person.
ஆண்டவரே என்னை மிகவும் மேன்மையான ஒரு மனிதனாய் மாற்றும்படியாக சில உபத்திரவங்களை அனுமதிக்கலாம்.
Or you may make me go through trouble to bless other people.
அல்லது ஆண்டவரே மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எனக்கு இந்த கஷ்டத்தை நீர் கொடுத்திருக்கலாம்.
You know, sometimes God asks us to go through trouble and difficulty to help others.
உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நீங்களாகவே சில பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்ல முடியாத தேவன் அனுமதிக்கிறார்.
Look at the trouble Jesus went through on Calvary's cross for us, our sake, not his own sake.
கல்வாரி சிலுவையிலே நம் நிமித்தமாக இயேசு எவ்வளவு பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார் என்று எண்ணி பாருங்கள்.
Paul says that.
பவுல் அதை சொல்கிறார்.
2 Corinthians 4 verse
2 அதிகாரம் 12வது வசனம்.
2 Corinthians 4 verse 12.
2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனம்.
Death works in us.
மரணமானது எங்களிடத்திலே வேலை செய்கிறது.
But life works in you.
ஜீவனானது உங்களிடத்திலே பலன் செய்கிறது.
Isn't that amazing?
வியப்பாக இல்லையா?
Paul says, I'm going through all this suffering, it is for you.
நான் இந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறேன், அது உங்கள் நிமித்தமாக.
And he says, all the suffering we are going through,
நாங்கள் கடந்து செல்கிற எல்லா பாடுகளும்,
verse 15,
15வது வசனம்,
everything is for your sake.
அவைகளெல்லாம் உங்கள் நிமித்தமே.
What a wonderful godly man this is, that he is willing to suffer to bless other people.
மற்ற மக்களை ஆசீர்வதிக்க முடியாக தான் பாடுபடுவதற்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு அப்போஸ்தலன் பாருங்கள்.
Do you know that is a high level of the Christian life?
கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயர்ந்த நிலை இதுதான் என்று உங்களுக்கு தெரியுமா?
First level is where we suffer for our own sanctification.
முதலாவது நிலை என்பது நம்முடைய சொந்த பரிசுத்தமாதலுக்காக நாம் பாடுபடுவது.
Yeah, I'm willing to take up the cross so that I will become more like Jesus.
நான் இயேசுவைப் போல அதிகமாக மாறும்படியாக நான் சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன்.
That is good.
அது நல்லதுதான்.
But when we finish school, we must go to college.
ஆனால் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்புக்கு செல்ல வேண்டும்.
And in college we are willing to suffer so that other people will become like Jesus.
கல்லூரி படிப்பு என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் இயேசுவைப் போல மாறும்படியாக நான் பாடுபடுவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்.
We have to go from one stage to the other.
ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வளர்ந்து செல்ல வேண்டும்.
That is what Paul says in 2 Corinthians 4.
இதை தான் பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்கிறார்.
First of all,
முதலாவதாக
verse 10.
10வது வசனம்.
Verse 11.
11வது வசனம்.
We are delivered to death for Jesus' sake, so the life of Jesus will be manifested in us.
இயேசுவுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு இப்பொழுது நாங்கள் இயேசு நிமித்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம்.
That means God takes me through difficult situations so that the life of Jesus can be seen in me.
என்னிலே இயேசுனுடைய ஜீவன் காணப்படும்படியாக பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக என்னை இயேசு நடத்தி செல்கிறார்.
That is school.
அது பள்ளி படிப்பு.
Then we go to college.
அதுக்கு பிறகு கல்லூரி படிப்பு.
Next verse.
அடுத்த வசனம்.
Now when death works in us, life begins to work in other people.
இப்பொழுது எங்களிடத்திலே மரணம் பலன் செய்யும் பொழுது ஜீவன் உங்களிடத்திலே பலன் செய்கிறது.
So don't be happy that you come to school.
ஆகவே பள்ளிக்கு வந்து விட்டபடினாலே சந்தோஷமா இருக்க வேண்டாம்.
That is better than many other Christians.
அது மற்ற அநேக கிறிஸ்தவர்களை காட்டிலும் மேன்மையானதுதான்.
But to be like Jesus, you must be even willing to suffer for others.
ஆனால் இயேசுவைப் போல மாறுவதற்கு நீங்கள் மற்றவர்களுக்காகவும் பாடுபட வேண்டியிருக்கிறது.
You must be willing to let people call you by bad names and you keep quiet.
கெட்ட பெயரினாலே மக்கள் உங்களை அழைத்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
To be like Jesus.
இயேசுவைப் போல இருக்கும்படிக்கு.
So to know the Father is one part of eternal life.
அவர் பிதாவை அறிந்து கொள்வது என்பது நித்திய ஜீவனின் ஒரு பகுதி.
But Jesus said in John 17:3,
ஆனால் யோவான் 17:3 இயேசு சொல்கிறார்,
This is eternal life.
நித்திய ஜீவன் இதுதான்.
Not only that we might know the Father,
ஒன்றானே மெய்த்தேவனாய் பிதாவை அறிவது மட்டுமல்ல,
but we must know Jesus Christ.
குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும்.
So we must also know the Son.
ஆகவே நாம் குமாரனையும் அறிந்து கொள்ள வேண்டும்.
We know God as our Father now.
தேவனை இப்பொழுது நாம் தகப்பனாக அறிந்து கொண்டோம்.
What does it mean to know Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவை அறிவது என்றால் என்ன அர்த்தம்?
To know how Jesus lived on this earth.
இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
See Hebrews chapter 12.
எபிரேயர் 12வது அதிகாரம்.
This is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
Hebrews 12.
எபிரேயர் 12வது அதிகாரம்.
It says this is how we must run the race on this earth.
இப்படி தான் நாம் இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொல்கிறார்.
That's what it says in the first verse.
முதல் வசனத்திலே அவர் சொல்கிறார்.
How shall we run this race?
நாம் எப்படி இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும்?
looking unto Jesus.
యేసువే నోకి పార్తుకొండు.
And in the English it's very good here, fixing our eyes on Jesus.
యేసువిలే కంగళై పదితుకొండు అంటే సరి ఆంగ్లతలే వాసిక్రం.
That's a beautiful translation.
అరుమయన ఒక మొళివేర్పు.
I fix my eyes on Jesus.
ఎనడియ కంగళై యేసులే పదితు వైతుకొలుగరేన్.
Then I won't drown.
అప్రయానల్ నాన్ ముళిగి పోక మాటేన్.
See, Peter was walking on the water when he fixed his eyes on Jesus.
பேதுரு தன்னுடைய கண்களை இயேசுவிலே பதித்திருக்கும் பொழுது அவர் முழுகி போகவில்லை.
For just one moment he looked beside at something else.
ஒரு கணம் வேறு எதையோ பேதுரு நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்.
Then he began to drown.
முழுக ஆரம்பித்தார்.
That is when we begin to drown.
அப்படித்தான் நாமும் முழுக ஆரம்பிக்கிறோம்.
Instead of looking at Jesus,
இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக
we look at that brother.
இந்த சகோதரனை பார்க்கிறோம்.
What is wrong with him?
இந்த சகோதரத்தை என்ன தப்பு இருக்கு?
And we find all the faults in his life.
அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தவறுகளையும் பார்க்கிறோம்.
And that sister, all the faults in her life.
இந்த சகோதரியிடத்தில் இவ்வளவு தப்பு இருக்கறதா இருக்கறதா.
And by the time we have reached the bottom of the sea.
அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இப்போ நம்ம கடல் அடியில் போய் அந்த தரையை தொட்டுட்டோம்.
And we wonder why can't we walk like Jesus?
நாம் ஏன் இப்போ இயேசு போல நடக்க முடியவில்லை என்று சொல்லி அங்கே இருந்து கொண்டு ஆச்சரியப்படுகிறோம்.
Because your eyes are not fixed on Jesus.
உங்கள் கண்கள் இயேசுவிலே பதிக்கப்படவில்லை.
You are looking at this person.
இந்த நபரை பார்க்கறீங்க.
And that person.
அந்த ஆளை பார்க்கறீங்க.
What is wrong with them?
உங்கட்ட என்ன தப்பு இருக்கு? அவங்கட்ட என்ன தப்பு இருக்கு?
Or you are thinking, I am so much better than that person.
பாட இவங்கள பார்க்கல நான் ரொம்ப நல்ல ஆளு.
I am so much more spiritual than that person.
இவங்கள பார்க்கல நான் இவ்வளவு ஆவிக்குரியவன்.
And we drown.
நான் முழுகறோம்.
Or my church is better than that brother's church.
அந்த சகோனி சபையை காட்டல ஏன் சபை நல்லா இருக்குப்பா.
We drown.
நான் முழுகறோம்.
Fix your eyes on Jesus.
உங்க கண்களை இயேசுவிலே பதித்துக் கொள்ளுங்கள்.
Don't say my children are better than his children.
அவங்க பிள்ளைகளை காட்டலாம் இவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல
வேண்டாம். You will drown.
நீங்கள் முழுகி விடுவீர்கள்.
Fix your eyes on Jesus.
உங்கள் கண்களை இயேசுவிலே பதித்துக் கொள்ளுங்கள்.
I want to do that.
நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
You know when these horse carriages they have a thing to cover the eyes of the horse from looking this side and that side.
இந்த குதிரை வண்டியிலே ஓடக்கூடிய குதிரைகளை அந்த குதிரை இங்கும் அங்கும் பார்க்காமல் இருப்பதற்கு அவர் கண்களிலே ஒரு கலிக்கத்தை போட்டிருப்பார்கள்.
Have you seen that?
பார்த்திருக்கீங்களா?
That is so that the horse doesn't see something interesting over there and run that way.
அது எதற்கென்று சொன்னால் ஏதோ ஒரு விருப்பமான புல்ல பார்த்துட்டு அங்க ஓடி போகாது.
I think all Christians need to have this.
எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும்.
Lord, I don't want to look here or there.
ஆண்டவரே நான் இங்கே இங்கே பார்க்காம நேரா பார்ப்பதற்கு.
I want to see Jesus.
நான் இயேசுவை பார்க்க வேண்டும்.
All the time.
எல்லா நேரங்களிலே.
I remember in my younger days I did not know that.
என்னுடைய இளம் நாட்களிலே வாலிப நாட்களில் எனக்கு இது தெரியவில்லை.
I would look here, I would look there.
இங்க பாப்பேன், அங்க பாப்பேன்.
And I would go to the bottom of the sea.
நான் கடலுக்கு அடியிலே போய் விடுவேன்.
And I was wondering why I'm going to the bottom of the sea.
ஏன் நான் கடலுக்கு அடியிலே போய் கொண்டிருக்கிறேன் ஆச்சரியப்பட்டேன்.
The Lord said because you are looking here and there. ஆண்டவர்
என்ன சொன்னார் தெரியுமா? நீ அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டே இருக்காய்.
So since I learned to look at Jesus.
நான் இயேசுவையே பார்க்க கற்றுக்கொண்டபடியாலே.
I learned to walk.
நான் நடக்க கற்றுக்கொண்டேன்.
On the water.
கடலிலே தண்ணீரிலே நடக்க கற்றுக்கொண்டேன்.
Overcoming sin.
பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை.
Little secret.
சின்ன ரகசியம்.
Look only at Jesus.
இயேசுவை மட்டும் பார்ப்பது.
And run this race.
இந்த ஓட்டத்தை ஓடுவது.
How should we look at him?
எப்படி நாம் அவரை பார்க்க வேண்டும்?
It tells us in Hebrews 12:2.
எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்க.
Don't say it doesn't say look at him who did so many miracles.
अनेक அற்புதங்களை செய்த இயேசுவை பாருங்கள் என்று சொல்லவில்லை.
Don't look at it doesn't say look at him who raised the dead and opened blind eyes.
மரித்தோரை உயிரோடு எழுப்பின அவரை பாருங்கள் குருட்டு கண்களை திறந்த அவரை பாருங்கள் என்று சொல்லவில்லை.
He say Lord I can't do all that.
ஆண்டவரே என்னால இதெல்லாம் செய்ய முடியாது.
Oh look at him who preached such powerful sermons.
வல்லமையான பிரசங்கத்தை செய்த இவரை பாருங்கள்.
Say Lord I can't do that. ஆண்டவரே
என்னால செய்ய முடியாது ஆண்டவரே.
Can you do this?
இதை உங்களால செய்ய முடியுமா?
Every day he endured the cross.
ஒரு நாளும் அவர் சிலுவையை சகித்தார்.
He died to himself.
தன்னுடைய சுயத்துக்காக மரித்தார்.
And he looked at the joy that he would have of fellowship with the Father.
பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம் என்கிற அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்க கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்தார்.
All the shame he got from other people it says here he despised it.
அவர் மற்றவர்கள் மீது மற்றவர்கள் நிமித்தமாய் வந்ததான எல்லா அவமானத்தையும் அவர் எண்ணாமல் என்று பார்க்கிறோம்.
Can you live like that?
இப்படி வாழ முடியுமா?
Maybe you can't heal the sick.
உங்களாலே வியாதியை சுகமாக்க முடியாது.
Maybe you can't preach like other people.
மற்றவளை போல பிரசங்கம் பண்ண முடியாது.
You can't raise the dead.
மரித்தோரை எழுப்ப முடியாது.
Never mind.
பரவாயில்ல.
Can you die to yourself every day?
ஒரு நாள் உடைய சுயத்துக்கு மரிக்க முடியுமா?
For the joy of fellowship with your father.
உடைய தாப்புனோடு கூட உள்ள ஐக்கியத்தின் சந்தோஷத்திற்காக சுயத்துக்கு மரிக்க முடியுமா?
Can you despise the shame that comes to you because you are following Jesus?
இயேசுவை நீ பின்பற்றுகிறபடினாலே வரக்கூடிய அவமானத்தை நீ அற்பமா எண்ண முடியுமா?
Can you be bold to let other people in your office and everyone know that you are a true disciple of Jesus Christ.
நீ இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீஷன் என்பதை எல்லாரும் உடைய அலுவலகத்திலே வேலை செய்யற எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாக. நீ விரும்புகிறாயா? தைரியமா இருக்கிறாயா?
So many people in our country,
நம்முடைய தேசத்தில் அநேக மக்கள்,
who are Hindus,
இந்துக்களா இருக்கிறார்கள்,
they have lines on their forehead,
அவருடைய நெற்றியிலே அவர்கள் கோடு கட்டிட்டு இருக்கிறார்கள்,
or some red mark,
அல்லது சிகப்பு போட்டு வைத்திருக்கிறார்கள்.
And they come boldly to office and everywhere with
அவர்கள் தைரியமாக அலுவலகத்திற்கும் மற்ற இடங்களுக்கு வருகிறார்கள்.
They don't hide it somewhere.
அவங்க ஏன் ஒளித்து வைத்துக் கொள்வதில்லை?
Forehead.
அவளை நெற்றிலே.
I don't know what it means, but I am a worshipper of this God.
அது என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அதை அவர்கள் பட்டை போடுவதனாலே நான் இந்த தெய்வத்தை வணங்குகிறேன் என்று தைரியமாக சொல்கிறார்கள்.
I see that.
நான் அதை பார்க்கிறேன்.
And I say, Lord,
ஆண்டவரே,
and I've seen Muslims also.
முஸ்லிம் மக்களை பார்த்திருக்கிறேன்.
Once I was traveling in a train,
ஒருமுறை நான் ரயிலே பிரயாணம் பண்ணி
கொண்டிருந்தேன். Chennai to Bangalore.
சென்னையிலிருந்து பெங்களூருக்கு.
There was one Muslim man with his wife and children sitting opposite.
என்னுடைய எனக்கு எதிராக உள்ள இருக்கையிலே ஒரு முஸ்லிம் மனிதர் மனைவி பிள்ளைகளோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார்.
And in the evening around 6 o'clock.
6 மணி ஆயிடுச்சு.
He told them to get up.
அவங்களை எழுந்திருக்க சொன்னார்.
And on the seat he knelt down facing towards Mecca and was praying.
அந்த ரயில் சீட்லேயே முழங்கால் படியிட்டு மெக்காவை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்க
ஆரம்பித்தார்.
அவருடைய தலை கவிழ்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், வேண்டுதல் செய்தார்.
I said, Lord, these people are not ashamed.
ஆண்டவர், இவர்கள் எல்லாரும் வெட்கப்படுவதில்லையே தன் தெய்வத்தை குறித்து.
They are not bothered whether other people make fun of them.
மற்ற மக்கள் தங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவார்களோ கேலி செய்வார்களோ என்று அவர்கள் அதை குறித்து எண்ணுவதில்லை.
It's only Christians who are ashamed.
வெட்கப்படுறவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க தான்.
They want to hide that they are Christians.
தாங்க கிறிஸ்தவங்கன்றதை மறச்சிக்கணும், யாரும் தெரிஞ்சிட கூடாது.
We've got the true God.
ஆனா நமக்கு மெய்யான தேவன் இருக்கிறார்.
Despise the shame. Let people make fun of us.
மக்கள் நம்மை பார்த்து கேலி செய்தாலும் கிண்டை செய்தாலும் வரக்கூடிய அவமானத்தை எண்ணாமல் அற்பமாய் என்பது.
I'm not preaching what I have not practiced.
நான் எதை கையாளவில்லையோ அதை நான் பிரசங்கிக்கிறேன்.
I worked for many years in the Navy where everywhere I wanted people to know I am a Christian.
நான் கப்பற்படையில வேலை செய்த பொழுது செல்லுகிற எல்லா இடங்களிலேயும் நான் கிறிஸ்தவன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தைரியமாக இருந்தேன்.
And I suffered because of that.
அதன் நிமித்தமாய் நான் பாடுபட்டேன்.
But that made me stronger.
ஆனால் அது என்னை வலிமையுள்ளவனாய் மாற்றியது.
We must be bold.
நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Because I look to Jesus.
என்றால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம்.
Supposing the Prime Minister of India was your very good friend.
இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி உங்களுடைய சிறந்த நண்பராக இருக்கிறார் என்று
வைத்துக்
கொள்வோம். ஒரு சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க அப்படி நடக்கும்போது அவரோட கூட நடப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு கொஞ்சம் தள்ளி நடப்பீங்களா?
நடக்கிறேன்
பாத்தியா என்று சொல்லி எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்.
What about when we are with Jesus?
நாம் இயேசுவோடு கூட இருக்கும்போது என்ன காரியம்?
In a hotel.
ஹோட்டல்ல போறீங்க.
To bow down and pray.
தலை வணங்கி ஜெபிக்கிறீர்கள்.
Let everybody see I am praying to the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்கள் சாப்பாட்டுக்கு ஜெபிங்கலங்க.
I'm not ashamed of it.
நான் அதை குறித்து வெட்கப்படுவதில்லை.
If the Prime Minister is sitting with me in the restaurant, I'll be proud he's there.
என்னோடு கூட பிரதம மந்திரி அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை குறித்து நான் பெருமைப்படுவேன்.
What about if Jesus Christ is there?
அங்க இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன?
Am I ashamed?
நான் வெட்கப்படுகிறேனா?
Will somebody see me praying?
நான் ஜெபிக்கிறத யாரா பாத்துறங்களோ?
What about if you're eating in your lunch break in your office?
அலுவலகத்துல உணவு இடைவேளை வருகிறது, அப்ப நீங்க உங்க சாப்பாட்டை சாப்பிட போறீங்க.
Bow and say, Lord Jesus, thank you for this food.
உங்க தலையை வணங்கி ஆண்டவரே இந்த ஆகாரத்திற்காக நன்றி என்று நீங்கள் ஜெபிங்க.
I've seen in sometimes in banks and other offices.
அலுவலகத்திலேயும் சில வங்கிகளிலேயும் நான் பார்த்திருக்கிறேன்.
Some Hindu man will put up one calendar with his idol picture on that calendar.
அங்கே வேலை செய்கிற ஒரு இந்து நபர் தன்னுடைய தான் வணங்குகிற தெய்வத்தினுடைய உருவத்தை கேலண்டரை போட்டு மாட்டியிருந்திருப்பார்.
Where are the Christians who will put up a calendar with a Bible verse on it?
வேத வசனத்தை வைத்து தொங்க விட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க.
They are ashamed.
அவர்கள் அதுக்கு வெட்கப்படுகிறார்கள்.
See, oh, if everybody knows that, I will not get promotion in this bank.
ஐயோ, எல்லாருமே நான் கிறிஸ்தவன் என்று அறிந்தால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காதே.
In this office,
அலுவலகத்தில்
they see me hanging up this calendar, the boss will not recommend me for promotion.
நான் என்னுடைய காலண்டரை தொங்க விட்டிருந்தால் எனக்கு வேலை உயர்வுக்காக அவர் பணிந்து பரிந்துரைக்க மாட்டாரே.
I often think of this.
அடிக்கடி நான் என்னை பார்க்கிறேன்.
when I was in the navy
naan kapparpadiyil irundapodu
I faced the same thing
adhe kaarthil naan sandhithen
I said I don't care if I don't get promotion the rest of my life it's all right
en vaalkaiyil meedhu naatkal enakku velai veruve kidaikkavattalum adhe kurithu naan akkari paduvathilla endru sonnen
Jesus was not ashamed to hang for me on a cross with an underwear there
enakkaga ulladai mattum anindhu siluvile thongi marippadharku yesu urkalum அவர் வெட்கப்படவில்லை
I said Lord am I going to be ashamed of you just for the sake of promotion
ஆண்டவரே ஒரு வேளை உயர்வுக்காக நான் வெட்கப்பட போறேனா உம்மை குறித்து
I will not be ashamed of you
உம்மை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே
give me the boldness
எனக்கு தைரியத்தை தாரும்
in the midst of my relatives
என்ன உறவினர்கள் மத்தியிலே
so many believers tell me
அநேக விசுவாசிகள் என்ன சொல்றாங்க
oh brother Zach when we are in the church our fellowship is so good
சபையில நாங்க இருக்கும் பொழுது எங்க ஐக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு
but during the vacation we go to visit our unconverted relatives 2-3 weeks
ரெண்டு மூணு வாரம் விடுமுறை விட்ட பொழுது ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களாத உறவினர்களிடத்தில் செல்கிறோம்
we backslide
நாங்க பின்வாங்கி போகிறோம்
why do you backslide
ஏன் பின்வாங்கி போறீங்க
because in the midst of those relatives you are not a bold witness for Jesus Christ
அந்த உறவினர்கள் மத்தியிலே மனதிரும்பாத உறவினர்கள் மத்தியிலே நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தைரியமாக சாட்சியாக இல்லை
they are sitting and watching some filthy television movie and you don't get up and go away you just sit and watch with them
avanga ukkarndu kondu asuthamana tv kaatchigalai paarthu kondirukkargal dhairiyama anga elundu poga theriyavillai avaroda kuda ukkarndu kondu neengalum paarthu kondirukkireer
I'm not telling you to tell them to stop that movie
anda tv niruthunga nu solli neenga sollanum solla
it is their house they can do what they like
adu avarudaiya veedu avan enna virumbural adhe avangal seiyattum
but you can say excuse me and go to some other room
nee manithudungal nu solli neengal adutha arikku poi vidalam
oh then they'll say what type of person you are what is wrong
ivan enna aaluva endru solluvaarlo endru bayapadugireela vekkapadugireela
but if you are bold there
ange neengal dhairiyama irundhal
you'll come back from the 3 weeks vacation a bolder christian than before
moonru vaara vidumarikku piragu neengal ponadai vida thirumbi varumbodhu dhairiyamulla kristuvanai varuveergal
we must not be ashamed to let people know I am a disciple of Jesus Christ
naan yesu kristunude seeshan endrai mattrulla arindhu kollum bodhu naam adarkaga vekkapadakoodathu
Jesus was not ashamed.
இயேசு வெட்கப்படவில்லை.
He lived on earth facing so much ridicule and shame.
எவ்வளவு விபரீதங்களையும் வெட்டத்தையும் அவர் சந்தித்து தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
People told so many lies about him.
அவரை குறித்து பல பொய்யான காரியங்களை சொல்கிறார்கள்.
From childhood.
குழந்தை பருவம் முதல்.
You know how in a village everybody knows who is pregnant and who is the father and mother.
ஒரு கிராமத்துல உள்ள சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். யாராச்சும் கர்ப்பிணியா இருந்தால் தாப்பன் யார் தாயார் என்று அவருக்கு தெரியும்.
And Jesus grew up in that small village of Nazareth.
அந்த நாசரேத் என்ற சிறு கிராமத்தில் இயேசு வளர்ந்தார்.
Everybody knew that Mary was pregnant before she was married.
மரியாளுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பம் தரித்தாள் என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள் அந்த கிராமத்திலே.
They didn't think it is the Holy Spirit.
அப்பொழுது அவர்கள் இது பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்தாள் என்று சொல்லி அவள் எண்ணவில்லை, நம்பவில்லை.
They thought this is some unfaithful girl who went with some Roman soldier.
உண்மையற்ற ஒரு பெண் ஏதோ ரோம ஒரு படைவீரனிடத்திலே போய் கர்ப்பம் தரித்து விட்டாள் என்று
எண்ணினார்கள்
இன்றைக்கும் கூட யூதர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள்
Jesus was not born of a virgin
இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை
some Mary fooled around with some Roman soldier and got a child
மரியாள் ஏதோ ரோம போர்ச்சவனிடத்திலே தவறாக நடந்து கொண்டபடினாலே ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் என்று சொல்கிறார்கள்
he from childhood he grew up with that shame
அந்த அவமானத்திலேயே அவர் சிறு பிராயம் முதல் வளர்ந்தார்
imagine if your child grew up like that and went to school
உங்களுடைய குழந்தை இப்படிப்பட்ட அவமானத்திலே வளர்ந்து பள்ளிக்கு சென்றால் எப்படி இருக்கும்
and all the boys are saying
எல்லா பசங்களும் பார்த்து சொல்றாங்க
that boy we know who his mother is we don't know who his father is
இந்த பையனை தெரியுமா அவங்க அம்மா யாரு நமக்குலாம் தெரியும் அவங்க அப்பா யாருன்னு தெரியாதுடா
that is the shame with which Jesus grew up
இந்த அவமானத்தில தான் இயேசு வளர்ந்தார்
why did he take that shame
ஏன் அந்த அவமானத்தை ஏற்றுக் கொண்டார்
for your sake
உங்கள் நிமித்தமாக
for my sake
என் நிமித்தமாக
I said Lord what all shame you took for me
எனக்காக என் நிமித்தமாக எவ்வளவு அவமானத்துக்குள்ளாய் கடந்து சென்றீர் ஆண்டவரே
I will never be ashamed of you on this earth
ஒரு காலம் ஆண்டவரே இந்த பூமியில் உம்மை குறித்து வெட்கப்பட மாட்டேன்
I don't care what I lose
நான் எதை இழந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை
promotion or job or anything
வேலை உயர்வோ வேலையே போனாலும் பரவாயில்லை
I look to Jesus
நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன்
I must know him.
நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
That is eternal life.
அதுதான் நித்திய ஜீவன்.
How he lived on this earth.
அவர் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார்?
As a man.
ஒரு மனிதனாக.
Facing the shame and ridicule of other people.
அவமானம், கேலி இவைகளை சந்தித்து அவர் வாழ்ந்தார்.
If they called him devil.
அவரை பிசாசு என்று அழைத்த பொழுது.
He'd say, I am an ordinary man. You are forgiven.
நான் ஒரு சாதாரண மனிதன். உனக்கு மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொன்னார்.
Can you say that?
உங்களால சொல்ல முடியுமா?
When they spat on his face.
அவர் முகத்திலே துப்பின பொழுது.
Said father forgive them
பிதாவே அவர்களை மன்னியும்
I said Lord I want to live like that
ஆண்டவரே இப்படி நான் வாழ வேண்டும் ஆண்டவரே
if somebody spits on your face
யாராவது உங்க முகத்திலே துப்பினால்
what is your reaction
உங்களுடைய பிரதிக்ரியை எப்படி இருக்கும்
Sometimes Christians behave so badly.
சில சமயத்தில் கிறிஸ்தவர்களும் மோசமான விதத்தில் நடந்து கொள்கிறார்கள்.
In a hotel,
ஒரு ஹோட்டல்ல,
if that little boy accidentally spills the tea on your clothes,
அங்கே பரிமாறுகிற அந்த பையன் தற்செயலாக டீ கொட்டி உங்களுடைய ஆடையில கொட்டி விட்டதென்றால்,
what do you do?
அங்க என்ன செய்வீங்க?
Has that ever happened?
எப்பொழுதாவது உங்களுடைய ட்ரெஸ்ல யாராச்சும் காஃபி டீயா கொட்டிருக்காங்களா?
What will you say to that little boy?
சின்ன பையன் என்ன சொல்லுவீங்க?
Will you say like all the other people in the hotel?
ஹோட்டல்ல இருக்க எல்லாரும் போல நீங்களும் சொல்லுவீங்களா?
You don't know how to serve tea.
அப்பா, டீ ஒருங்க கொடுக்க தெரியதா?
Or will you say like Jesus?
அது இயேசுவை போல சொல்லுவீங்களா?
Never mind my boy, it's all right.
அது பரவாயில்லப்பா, அது ஒண்ணும் பொருட்டல்ல.
I can wash my clothes.
நான் என் துணியை துவைச்சுக்கிறேன்.
That is your witness as a Christian.
இதுதான் கிறிஸ்துவனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சாட்சி.
Always ready to forgive others.
எப்பொழுதுமே மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம்.
Where do we learn that?
எங்கே நாம் இதை கற்றுக்கொள்கிறோம்?
Looking at Jesus.
இயேசுவை நோக்கி பார்ப்பது நிமித்தமாய்.
When they spat on his face.
அவர் முகத்தில் துப்பினார்கள், அவர் மன்னித்தார்.
It's a wonderful thing to know Jesus. That is eternal life.
இயேசுவை அறிந்து கொள்வது என்பது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதுதான் நித்திய ஜீவன்.
If you want to know Jesus, you must read the gospel, see how he lived on this earth.
இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமா? சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள் எப்படி அவர் வாழ்ந்தார் என்று.
Do you know that they called him a demon?
அவரை பிசாசு என்று அழைத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
He was not disturbed.
அவர் அதை குறித்து கலக்கமடையவில்லை.
Do you get disturbed if people say you are low caste?
நீ தாழ்ந்த ஜாதிக்காரன் என்று யாராவது சொன்னால் நீங்கள் கலக்கமடைகிறீர்களா?
Can you smile and say,
நீங்கள் புன்முறுவல் பொறுத்து சொல்ல முடியுமா?
I am much lower than you think.
நீங்க நினைக்கிறதை விட நான் இன்னும் கீழ தான் இருக்கிறேன்.
I am a sinner.
நான் ஒரு பாவி.
Jesus saved me.
இயேசுனை மன்னித்தார்.
You know, I find in Kerala,
கேரளாவிலே
many people are proud of their families as they come from.
அவர்கள் எந்த குடும்பத்திலிருந்து வருகிறார்களோ அதை குறித்து மிகவும் பெருமை பட்டுக் கொள்கிறார்கள்.
And they always have their house name along with their names.
அவங்களுக்கு தமிழ்நாட்டை போல இல்லாம கேரளாவில் அவங்க பேரோட சேர்ந்து அவங்க வீட்டு பேரும் வரும்.
See, in Tamil Nadu you don't have that.
தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் இல்லை.
But in Kerala all the families have house name.
எல்லா குடும்பத்துக்கும் அவங்க குடும்ப பெயர் என்று ஒன்று உண்டு.
Every generation.
ஒவ்வொரு தலைமுறைக்கும்
father, son, all will have a first house name.
அப்பா, பையன், பேரன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க குடும்ப பெயர் தான் இருக்கும்.
I threw away my house name.
என் குடும்ப பெயரை நான் தூக்கி போட்டேன்.
I said I am from one of those families that was kicked out of Eden for committing sin.
பாவம் செஞ்சதுக்காக ஒரு தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்தேன் என்று நான் சொன்னேன். அத நான்
a sinner.
ஒரு பாவி.
That's my house name.
அது என்னுடைய குடும்ப பெயர்.
But saved by grace.
ஆனால் கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டவன்.
And now belonging to the house of Jesus.
இப்பொழுது இயேசுனுடைய குடும்பத்தை அந்த வீட்டை சேர்ந்தவன்.
Don't be disturbed if somebody calls you but low caste or whatever name.
தாழ்ந்த ஜாதிகாரன் என்றெல்லாம் சொல்லி எந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அதை குறித்து கலக்க
முடியாது. This is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
To know Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை அறிவது.
How what a compassion he had for people who were in need.
தேவிலே உள்ள மக்களிடத்திலே அவருக்கு இருந்த மனதுருக்கம் தான் எவ்வளவு.
You know, I want to show you one passage which has blessed my heart many many times.
பல சந்தர்ப்பங்களிலே என்னுடைய இருதயத்தை ஆசீர்வதித்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
Matthew chapter 15.
மத்தேயு 15ஆம் அதிகாரம்.
Here Jesus was near the lake of Galilee.
Galilea கடற்கரையிலே அவர் இருந்தார்.
And we read in Matthew 15 and verse 21.
மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
He went away from there to the district of Tyre and Sidon.
பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார்.
That is a distance of about 70 or 80 kilometers.
70 அல்லது 80 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடம்.
See, how do you know that?
உங்களுக்கு எப்படி சகோதரரே தெரியும் என்று கேட்கலாம்.
Because in the back of my Bible there is a map.
என்னுடைய வேதத்தின் பின்னாலே ஒரு மேப் இருக்கிறது.
And in that map I see where is Galilee and where is Tyre and Sidon.
அந்த வரைபடத்திலே பார்த்தால் கலிலேயா எங்கே இருக்கிறது, தீரு சீதோன் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம்.
See, it is good to study the Bible like that.
வேதத்தை இப்படி நீங்கள் வாசிப்பது நல்லது.
And I see this is at least 60 kilometers.
குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும்.
And how long does it take to walk 60 kilometers?
60 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்?
It will take one whole day.
ஒரு நாள் முழுவதும் நடந்தால்
வாழ்க்கை
முழுதுமாக ஏதாவது 60 கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் நடந்திருப்பீங்களா?
Jesus walked 60 kilometers.
இயேசு 60 கிலோமீட்டர் நடந்தார் ஒரே நாள்ல.
To one place called Tyre and Sidon.
தீரு சீதோன் என்கிற ஒரு இடத்தை நோக்கி அவர் நடந்தார்.
I used to think, why did he go?
ஏன் அங்கே போனார்?
Because he had a prompting from the Holy Spirit to go there.
அங்கே போவதற்கு பரிசுத்த ஆவியினாலே அவர் உந்தப்பட்டார்.
Jesus lived by the promptings of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் மூலமாகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்.
And when he went there,
அங்கே அவர் போன பொழுது,
there was a woman who was not even a Jewish woman.
அங்கே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் யூத குல பெண் அல்ல.
Verse
22. 22 ஆம் வசனம்.
A Canaanite woman.
கானானிய ஸ்திரீ.
In the Old Testament, God had said, kill all the Canaanites.
பழைய ஏற்பாட்டிலே கானானியர்கள் எல்லாரும் கொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
Israelites did not kill all of them.
எல்லாரையும் இஸ்ரவேலர்கள் கொல்லவில்லை.
So this woman was one of those descendants and she's
அவே அந்த வழி வம்சாவழியில வந்ததான ஒரு பெண் தான் இந்த கானானிய ஸ்திரீ.
And she came to Jesus and said, oh Lord, son of David, my daughter is demon possessed, please.
தாவீதின் குமாரனே, என்னுடைய மகள் பிசாசு பிடித்துள்ளா இருக்கிறாள், வந்து எனக்கு உதவி செய்யும் என்று.
She kept on asking.
அந்த ஸ்திரீ தொடர்ந்து இயேசுவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்.
And the disciples also had walked with Jesus this 60 kilometers.
இயேசுவோடு கூட சீஷர்களும் கூட அந்த 60 கிலோமீட்டர் பிரயாணத்தில் நடந்து சென்றார்கள்.
They were wondering why Jesus is walking such a long distance.
இயேசு இவ்வளவு தூரம் நடக்கிறார், என்னதான் செய்ய போகிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
And they told him in verse 23, send her away, she is just shouting after us.
23 ஆம் வசனத்திலே அவர்களை அனுப்பிவிடும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இயேசுவை பார்த்து சொன்னார்கள்,
she is shouting.
அவள் வந்து பின் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறாளே, கூப்பிடுகிறாளே.
So Jesus turned around to this woman.
இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்தார்.
I was sent only to the house of Israel, not to you people.
இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், உங்களுக்காக நான் அனுப்பப்படவில்லை என்று
சொன்னார். She again shouted, Lord help me.
மீண்டும் உதவி செய்யும் என்று அவர் சத்தம் போட ஆரம்பித்தாள்.
And Jesus said,
இயேசு பார்த்து சொன்னார்,
I cannot take the children's bread and throw it to the dogs.
பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்களுக்கு போட முடியாது என்று சொன்னார்.
You know, Jesus was testing her humility.
இந்த கானானிய ஸ்திரீனுடைய தாழ்மையை இயேசு சோதித்து பார்க்கிறார்.
And she said, that's right, Lord.
அந்த ஸ்திரீ சொன்னாள், அது சரிதான் ஆண்டவரே.
You cannot give children's bread to the dogs.
பிள்ளைகளுடைய அப்பத்தை நீ நாய்களுக்கு கொடுக்க முடியாது, சரிதான்.
But while the children are eating,
பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது,
some little crumbs will fall down.
சில துணிக்கைகள் கீழே விழும்.
And the dogs will get that small crumb.
அந்த சின்ன துணிக்கைகளை நாய் நக்கி சாப்பிடும்.
And I'm not asking for the bread.
நான் அப்பத்தை நான் கேட்கவில்லை, ரொட்டியை கேட்கவில்லை.
I'm asking for one of those crumbs that fall from the table.
இந்த ரொட்டி துண்டு சிறு துணிக்கைகள் கீழே விழுமே, அதை தான் நான் கேட்கிறேன்.
Because I'm only a dog.
நான் ஒரு நாய் தான்.
And Jesus was so surprised with her humility.
இவளுடைய தாழ்மையை இயேசு பார்த்த மாத்திரத்தில் அவ்வளவு ஆச்சரியப்பட்டார்.
How would you feel if somebody called you a dog?
யாராச்சும் உங்களை பார்த்து ஏய் நாய் என்று கூப்பிட்டால் எப்படி உணர்வீர்கள்?
And Jesus only testing her humility.
இயேசு அங்கே கானானிய ஸ்திரீயின் தாழ்மையை தான் சோதித்து பார்க்கிறார்.
And she said, oh woman, your faith is great.
உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று இயேசு சொன்னார்.
You, it's done for you as you wish.
நீ விருப்பப்பட்டபடியே உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னார்.
Her daughter was not there.
அங்கே அந்த ஸ்திரீயின் மகள் அங்கே இல்லை.
Her daughter was maybe 1 or 2 kilometers away. In the house.
ஒருவேளை வீட்டிலே 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வீட்டிலே அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகள் இருக்கிறாள்.
Was healed at once.
அந்த நிமிஷம் தானே அவள் சுகமடைந்தாள்.
This is one of those cases where Jesus cast out a demon 2-3 kilometers away.
2-3 கிலோமீட்டர் தூரமாய் உள்ள பிசாசை விரட்டின ஒரு சம்பவம் இங்கே பார்க்கிறோம்.
I have sometimes people come to me.
சில சமயத்தில் என்னிடத்திலே ஜனங்கள் வருகிறார்கள்.
Brother Zach, this relative of mine is demon possessed.
என்னுடைய சொந்தக்கார நபர் அவர் பிசாசு பிடித்தவராக இருக்கிறார்.
He won't come to the meeting.
கூட்டத்துக்கு கூப்பிட்டா வரவே மாட்டார்.
Living at home.
அங்க வீட்ல தான் இருக்கிறார்.
Can you cast out that demon from here?
இங்க இருந்தே அந்த பிசாசை நீங்க துரத்த முடியுமா?
Then I remember this.
அப்பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும்.
I say yes, it can be done.
ஆம், செய்ய முடியும் என்று சொல்வேன்.
Amazing the power of the name of Jesus.
இயேசுவின் நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை பார்க்கும் பொழுது வியப்பா இருக்கிறது.
The devil can hear even 2 kilometers away, he can hear what
2-3 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் பிசாசுனால கேட்க முடியும்.
His hearing is better than ours.
நம்முடைய செவித்திறனை காட்டிலும் பிசாசுடைய செவித்திறன் மேலானதா இருக்கிறது.
And the demon left.
பிசாசு நீங்கினது.
At once.
அந்த நிமிஷம் தானே.
And then verse 29.
29 ஆம் வசனம்.
He left there and came back to the Sea of Galilee.
அவர் அங்கிருந்து திரும்பி வந்து மிகுண்டுமாய் கலிலேயா கடலுக்கு வந்து விட்டார்.
So in 2 days how much he walked?
அவர் 2 நாட்களிலே எவ்வளவு தூரம் நடந்தார்?
More than 100 kilometers.
100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக.
For what?
எதற்காக?
To help one person.
ஒரு நபருக்கு உதவி செய்யும்படியாக.
I said, Lord Jesus, make me like that.
ஆண்டவரே இயேசுவே, நீ அது போல மாற்றும்.
You think it is easy to walk 100 kilometers?
100 கிலோமீட்டர் நடப்பது எளிது என்று நினைக்கிறீங்களா?
I've never walked 100 kilometers in 2 days.
நான் ரெண்டு நாள்ல 100 கிலோமீட்டர் நடந்ததே இல்லை.
I don't think if any of you have walked 100 kilometers in 2 days.
உங்கள் யாருமே ரெண்டு நாள்ல 100 கிலோமீட்டர் நடந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை.
And that also not for your sake, it's personally to help somebody else.
அது உங்களுடைய நிமித்தமாய் அல்ல, வேறு யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய முடியாக.
Whenever you get tired of doing the Lord's work, look at Jesus.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஊழியம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே சோர்ந்து போகிறீர்களோ இதை நோக்கி பாருங்கள்.
When I get tired in my traveling,
நான் நிறைய பிரயாணம் செய்யும் பொழுது களைப்படையும் பொழுது
I look at Jesus.
நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன்.
Who never got tired.
அவர் களைப்படையவே இல்லை.
Never got tired of helping other people.
மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே களைப்படையவில்லை.
I'm sure physically he was tired and
கண்டிப்பாக அவர் சரீர பிரகாரமாக களைப்படைந்திருப்பார்.
We read once he was so tired that in the boat he was sleeping.
அவர் ஒருமுறை நாம் வாசிக்கிறோம் எவ்வளவு களைப்படைந்து விட்டார் தெரியுமா? அப்படியே ரொம்ப டயர்டே, அந்த கப்பல்லையே தூங்கிட்டார், படகுலையே தூங்கி விட்டார்.
He was very tired.
ரொம்ப களைப்படைந்திருந்தார்.
But he never stopped serving other people.
ஆனால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதை அவர் ஒரு காலம் நிறுத்தவே இல்லை.
Look at Jesus.
இயேசுவை நோக்கி பாருங்கள்.
You will never get tired of serving the Lord.
ஒரு காலம் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலே களைப்படைய மாட்டீர்கள்.
Are some of you elder brothers tired of looking after your churches?
சில மூத்த சகோதரர்களே உங்களுடைய சபையை பராமரிப்பதிலே பார்ப்பதிலே களைப்படைந்து
விட்டீர்களா?
இங்கே ஒரு தேவை, அங்கே ஒரு தேவை, எப்பொழுதுமே ஒரு தேவை இருக்க வச்சுக்கிறது.
Look at Jesus and you will be strong.
இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் பலனடைவீர்கள்.
Look at Jesus and you'll be willing to walk 100 kilometers to help one person.
ஒரு நபருக்கு உதவி செய்ய முடியாக நீங்கள் 100 கிலோமீட்டர் நடப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள்.
We don't have to walk today, we got scooters and buses and so many things.
இன்றைக்கு நீங்க நடக்க தேவையில்லை. இன்றைக்கு ஸ்கூட்டர் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது.
We will never complain.
ஒரு காலம் நாம் குறை சொல்ல மாட்டோம்.
Do you ever complain that oh Lord this is getting too much for me?
ஆண்டவரே, ஊழிய பளு எனக்கு அதிகமாகிறது என்று குறை கூறுவீர்களா?
That's because you are not looking at Jesus.
நீங்கள் இயேசுவை பார்க்காதபடினால் இப்படி சொல்கிறீர்கள்.
You'll never complain about any problem in your house.
உங்கள் வீட்ல உள்ள எந்த பிரச்சனை குறித்தும் நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள்.
Look at Jesus who was always willing to serve other people.
எப்பொழுதே மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருந்த இயேசுவை நோக்கி பாருங்கள்.
That is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
To know Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை அறிவது.
Let me show you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Mark chapter 2.
மார்க்கு சுவிசேஷம் 2 அதிகாரம்.
You know that before I show you that, I'll show you a verse in Matthew chapter 4.
அதை பார்ப்பதற்கு முன்பதாக மத்தேயு 4 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
You know, I never saw this myself for many years.
நானாக இந்த வசனத்தை அதிக நாட்களாக இந்த காரியத்தை நான் அநேக ஆண்டுகளாக பார்த்ததில்லை.
Jesus first 1 or 2 years he was in Egypt.
முதல் 1-2 ஆண்டுகளிலே எகிப்தில் இயேசு இருந்தார்.
As a baby.
ஒரு குழந்தையாக.
You know, Joseph and Mary had taken him there to protect him.
அவரை பாதுகாக்க முடியாக யோசேப்பு மரியாளம் குழந்தையாக இயேசுவை எகிப்துக்கு கொண்டு சென்றார்.
Then he came to Nazareth.
அதற்கு பிறகு அவருக்கு நாசரேத்துக்கு வந்தார்.
So the next 28 years or so he was in Nazareth.
அடுத்த 28 ஆண்டுகள் போல அவர் நாசரேத்தில் இருந்தார்.
Then 30 years he got baptized.
30 ஆண்டிலே அவர் 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்றார்.
And when he got baptized.
அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே.
Says in Matthew 4:13.
மத்தேயு 4:13-லே
He left Nazareth and came and settled in Capernaum by the sea.
அவர் நாசரேத்தை விட்டு கடற்கரை அருகாமையிலே கப்பர்நகுமிலே வந்து வாசமணினார்.
You know, just like when somebody gets married, they leave their father's home and go and live somewhere else.
சில திருமணமாகும் பொழுது அவர்கள் தகப்பன் தாயினுடைய வீட்டை விட்டு அவள் தனியாக வாசமண போகிறார்.
Jesus had 4 younger brothers and 2 sisters at home.
இயேசுவுக்கு வீட்டிலே 4 இளைய சகோதரர்களும் 2 இளைய சகோதரிகளும் இருந்தார்கள் குடும்பத்தில்.
And he was thinking, now that I'm going to the ministry,
இப்பொழுது நான் ஊழியத்தை போக வேண்டி இருக்கிறபடினாலே
so many people will come to see me.
நிறைய பேர் என் வீட்டுக்கு வருவார்கள்.
People may come at midnight, 2 o'clock in the morning.
இரவு நடுராத்திரி வருவார்கள். அதிகாலை 2 மணிக்கு வருவார்கள், 4 மணிக்கு வருவார்கள்.
I don't want these sisters and brothers of mine complaining, all these people coming and troubling us.
என்னுடைய சகோதர சகோதரிகள் வீட்டில் தம்பி தங்கைகள் எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து மக்கள் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, எவ்வளவு டயர்டா இருக்குன்னு சொல்லி அவங்க குறை சொல்ல இயேசு விரும்பவில்லை.
I will move to another house far away so that I don't disturb these people.
ஆகவே உங்களை நான் தொந்தரவு செய்யாமல் நான் கொஞ்சம் சற்று தள்ளி ஒரு ஊருக்கு போய் அங்கேயே நான் தனியா வீடு பிடித்து வாழ்கிறேன் என்று
சொன்னார். Maybe he saved some money as a carpenter. He said, I'll rent a house in Capernaum.
தச்சனாய் இருந்து வேலை செய்து கொஞ்சம் பணத்தை சேமித்து இப்பொழுது வாடகைக்கு அல்லது குத்தைக்கு நான் வீட்டை எடுத்து நான் வசிக்கிறேன்
சொல்லி போய்விட்டார்.
அவர் இப்பொழுது கப்பர்னோமுக்கு வருகிறார்.
And he lived there.
அங்கே அவர் வாழ்கிறார்.
So in the 3.5 years his home was in Capernaum, not in Nazareth.
ஆகவே 3.5 ஆண்டுகளிலே அவருடைய வீடு கப்பர்னோகமிலே இருக்கிறது, நாசரேத்திலே இல்லை.
That was his own house.
அவருடைய சொந்த வீடு.
Now Mark chapter 2.
இப்பொழுது மார்க் 2 அதிகாரத்துக்கு வருவோம்.
He used to travel around different places.
அவர் பல இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணுவார்.
And verse 1 Mark 2:1 he came back to Capernaum.
மார்க் 2:1 பாருங்கள், மீண்டும் அவர் கப்பர்னோமுக்கு வருகிறார்.
That is to his own house.
அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார்.
And the news went round that Jesus has come back to his house.
எல்லாரும் சொல்ல இயேசு வீட்டுக்கு வந்துட்டார் பா என்று சொல்லி அந்த செய்தி பரவுகிறது.
Because many times he was not there.
பல நேரத்துல பல சமயங்கள்ல போனா அவர் வீடு பூட்டிருக்கு.
Traveling, 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 then he would come back to his house.
அவர் எங்கயாவது பிரயாணம் போயிருப்பார், அதுக்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார்.
As soon as the news went round,
அங்கே கப்பர்னோமுக்கு இயேசு வந்து விட்டார் என்று செய்தி பரவின
உடனே many people gathered around his house.
அநேக மக்கள் திரளான மக்கள் அங்க வீட்டை சுற்றி கூடி விட்டார்கள்.
His house, I'm sure, was not a big house.
அவருடைய வீடு ஒரு பெரிய வீடாக இருந்திருக்காது.
Maybe 3-4 meters by 3-4 meters.
3-4 meter நீளம், 3-4 meter அகலம் இருந்திருக்கும்.
There is only one person living there.
என்னால ஒருவர் தானே அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
And all the people coming, there's no place inside the house.
வருகிற எல்லா மக்களுக்கும் அங்க வீட்டுக்குள்ள இடம் இல்லை.
No longer room, it says. Near the door also they were standing, verse 2.
2 வசனத்திலே பாருங்கள், வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் அங்க வந்து சூழ்ந்திருந்தார்கள்.
And he was preaching.
அவர் அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்.
He was already traveling so much preaching.
எவ்வளவோ ஏற்கனவே எவ்வளவோ பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்ணி இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
He came back home.
வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார்.
Thinking I'll take a little rest.
கொஞ்சம் இளைப்பாறுவோம், ஓய்வு எடுப்போம் என்று சொல்லி
வந்திருக்கார். There also people come.
அங்கே மக்கள் வந்து விட்டார்கள்.
Okay, let me preach to them.
சார் இங்கே பிரசங்கம் கேட்டும்.
I say, Lord, give me a heart like that.
ஆண்டவர் இது போன்ற ஒரு இதயத்தை எனக்கு தாரும்படி கேட்கிறேன்.
Never get tired of serving people.
ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதிலே ஒருபோதும் களைப்படையாத ஒரு வாழ்க்கை.
And then
அதற்கு பிறகு
there were these 4 men who were bringing a paralyzed man for healing.
திமிர்வாதக்காரன் ஒருவனை 4 பேர் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்.
Have you read this verse?
இருக்கிறார்கள்
எனக்கு இருக்கிறதா that people know that I care so much for them.
நான் அவர்களுக்காக எந்தளவாய் நான் கரிசனைப்படுகிறபடினாலே
that I am not bothered about my convenience or even my house.
என்னுடைய வசதியோ என்னுடைய வீட்டையோ பொருட்படுத்தாத கூடாத அளவுக்கு
as Jesus is so are we in this world. That's what we read.
இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இதை தான் நாம் வாசித்தோம்.
Are you like that?
நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா?
I challenge myself.
இது என்னை சவாலிட்டிருக்கிறது.
And I say, Lord, make me like that.
ஆண்டவரே என்னை இது போல மாற்றும் என்று சொல்லியிருக்கிறேன்.
Don't make me a preacher. Make me one who lives like Jesus.
ஆண்டவரே என்னை ஒரு பிரசங்கியாராக அல்ல, இயேசு வாழ்ந்தது போல வாழக்கூடிய ஒரு நபராய் மாற்றும்.
How many of you want to be like that?
எத்தனை பேர் இப்படி இருக்க விரும்புகிறீர்கள்?
I hope you want to be like that.
நீங்கள் இப்படி இருக்க விரும்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
And it says here
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
verse 5
ஐந்தாம் வசனம்
Jesus saw their faith.
இயேசுவின் விசுவாசத்தை பார்த்து
I think if it was written about us it would be written Jesus saw the open roof and said who's going to repair this.
நம்ம குறித்து இங்கே எழுதப்பட்டிருந்தா கூரையை பிச்சது யாரா?
But he didn't see that.
அவர் கூரையை பிக்கப்பட்ட கூரையை பார்க்கவில்லை.
He saw their faith.
கூரையை பிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை தான் அவர் பார்த்தார்.
Wonderful faith. Forget the roof. This faith is so wonderful.
கூரையெல்லாம் மறந்து விடுவோம். இவருடைய விசுவாசத்தை பாருங்கள், அற்புதமான ஒரு விசுவாசம்.
And he said, my sins, your sins are forgiven you.
என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
And he healed the man in verse 9. Take up your pallet and walk.
முதலாம் வசனத்திலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார்.
And you know what they did?
படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார்.
You know what they did?
அவங்க என்ன செய்தார்கள்?
This is a beautiful verse.
அருமையான ஒரு வசனம்.
Verse 12.
He
got up immediately
உடனே அவன் எழுந்து
and in the sight of all the people
எல்லாருக்கும் முன்பாக
he took his bed
தன் படுக்கை எடுத்துக்கொண்டு
and all 5 of them left
5 பேரும் போய் விட்டார்கள்.
Hey, what about repairing the roof, man?
கூரை ரிப்பேர் பண்றது யாரு? இப்ப
Jesus will take care of that. We are.
அது இயேசு பொறுப்படுத்துவார். நம்ம வீட்டுக்கு போவோம்.
What wonderful things we read in the scripture about Jesus.
இயேசு குறித்து என்ன அற்புதமான காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
When the Holy Spirit has come.
பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது
he will show you some things about me that other people cannot see in the Bible.
வேதத்தில் மற்றவர்கள் காணாத காரியங்களை நீ பார்க்க முடியும் என்று சொன்னார்.
I have gone like that to the gospels.
நான் சுவிசேஷத்திலே அப்படி போய் பார்த்திருக்கிறேன்.
Holy Spirit of God.
பரிசுத்த ஆவியானவரே.
You wrote this book.
நீ இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறீர்.
Show me the things that other people cannot see.
மற்றவர்கள் காணக்கூடாத காரியத்தை ஆண்டவரே நான் பார்க்க முடியாத எனக்கு உதவி செய்.
Not to preach it.
பிரசங்கிக்க முடியாக அல்ல. இல்லை இல்லை.
But to be like Jesus.
ஆனா இயேசு போல இருப்பதற்காக.
Sometimes we can try to study the scripture to say some clever thing in a sermon.
சில சமயத்திலே பிரசங்கத்திலே பிரசங்கிப்பதற்காக சில புத்திசாலித்தனமான காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம்.
But when we see this,
ஆனா இதை பார்க்கும் பொழுது
say Lord, I want to be like you.
நான் உம்மை போல இருக்க வேண்டும் ஆண்டவரே.
I remember in the early days when the church used to meet in our house.
ஆரம்ப காலங்களிலே என்னுடைய வீட்டிலே சபை கூடினது.
Some children would practice their ABC on our walls. They're writing with a chalk or pen.
சில பிள்ளைங்க பேனா கலர் பென்சில் எடுத்து என்னுடைய வீட்டில் செவுத்துல வந்து ஏபிசி எல்லாம் எழுதி பார்ப்பாங்க.
So after the meeting is over and I look around all this practice ABC.
கூட்டம் முடிஞ்சதுல பார்த்தா செவுறலாம் பார்த்தா ABC ABC னு எழுதி இருக்கும்.
I say okay, we have to teach these children how to behave. That is good.
அவே நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டும் அது நல்லதுதான்.
But I say Lord, I am not going to worship my wall.
ஆண்டவரே நானுடைய சுவரை வணங்க போவதில்லை.
I worship Jesus.
நான் இயேசுவை வணங்குகிறேன்.
I will teach these children how to behave better.
எப்படி இன்னும் மென்மையாய் நடந்து கொள்வது என்பதை குறித்து நான் போதிக்கிறேன் பிள்ளைகளுக்கு.
But I'm not going to love my house more than I love people.
ஜனங்களை நேசிப்பதை காட்டிலும் என்னுடைய வீட்டை நான் அதிகமாக நேசிக்க போவதில்லை.
Never.
ஒரு காலம் இல்லை.
I will teach.
நான் போதிப்பேன்
how to live good lives.
எப்படி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதிப்பேன் சொல்லி தருவேன்.
Teach children how to behave.
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி தருவேன்.
I will not love a house more than children.
பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நான் வீட்டு கட்டடத்தை நினைச்சு நேசிக்க மாட்டேன்.
Dear brothers and sisters,
பிரியமான சகோதர சகோதரிகளே,
this is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
To see Jesus.
இயேசுவை பார்ப்பது.
To see how he lived on this earth.
பூமியில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்ப்பது.
And what I see is his tremendous humility.
நான் அவரில் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த அபரிமிதமான தாழ்மை.
His tremendous love for people.
ஜனங்கள் மீது அவருக்கு இருந்ததன் அளவு கடந்த ஒரு அன்பு.
He did not care at all for material things.
பொருளாதார பொருள்களுக்காக அவர் அதிகமாக அவர் கவலைப்படவில்லை.
Judas Iscariot stole his money. He did not go to fight with him.
யூதாஸ் காரியத்துடைய பணத்தை திருடினான். யூதாஸ் காரியத்து சண்டைக்கு போகவில்லை.
I often said to young people
அடிக்கடி நான் when வாலிபர்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
No, in CFC when I asked them for the church can you do some work in the church like this.
CFC சபையிலே சபைக்காக சில காரியங்களை நீங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறேன் வாலிபர்களிடத்தில்.
And you know young people can make mistakes.
வாலிபர்கள் தவறு செய்யலாம்.
I tell them
நான் அவர்களிடத்தில் சொல்கிறேன்
don't get discouraged if you did it wrongly.
நீங்க தவறா சபையில காரியங்களை செய்ததனால சோர்வடைய வேண்டாம்.
Okay, we all make mistakes.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்.
Remember the only thing serious in life is sin.
வாழ்க்கையில் சீரியஸான ஒரு காரியம் இருக்குமானால் அது பாவம் மட்டுமே.
That you must avoid.
அது நீ தவிர்க்க வேண்டும்.
All the other things you made a mistake doesn't matter.
மற்ற காரியங்களிலே தவறு செய்து விட்டால் அது பரவாயில்லை.
You know sometimes
சில சமயத்தில்
we use all this electronic equipment to videotape and copy our messages.
இந்த எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தி நாம் செய்திகளை வீடியோ எடுக்கிறோம் அதை சிடிகளாக மாற்றுகிறோம்.
Sometimes somebody may be a bit careless and spoil something.
சில சமயத்திலே கவனக்குறவாய் அந்த நுண்ணியல் கருவிகள் ஏதாவது பழுதுபடுத்தி விடலாம்.
Yeah, I tell them we must be more careful.
நாம் இன்னும் அதிகமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
Don't be discouraged.
ஆனால் இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம்.
Much more serious than this is sin.
இதை காட்டிலும் சீரியஸான காரியம் பாவம்.
So I say I'm not going to be disturbed because you accidentally spoiled something.
ஆவே தச்சியலாக நீ ஏதோ ஒரு பொருளை சேதப்படுத்தினபடினாலே நான் கலக்கமடைய போவதில்லை.
You know that is how we must build our churches where we teach them that sin is the most serious thing in the world.
இந்த உலகத்திலே சீரியஸான ஒரு காரியம் இருக்குமேயானால் அது பாவம் மட்டுமே என்பதை நாம் சபையில் இப்படி போதித்து ஐக்கியத்தை கட்ட வேண்டும்.
When we look at Jesus.
நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது
we see that.
நாம் அதை பார்க்கிறோம்.
And we can lay hold of eternal life.
நாம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள முடியும்.
I pray that all of us will learn to look at Jesus.
நாம் எல்லாரும் இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
How he never sinned.
எப்படி அவர் ஒரு காலம் பாவம் செய்யவில்லை.
Loved people like anything all the time.
எல்லா நேரங்களிலும் மக்களை அவ்வளவாய் நேசித்தார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
help us to see Jesus more clearly in your word.
ஆண்டவரே, வார்த்தையிலே இயேசுவை இன்னும் தெளிவாய் பார்க்க உதவி செய்.
So that we can follow in his footsteps.
அவருடைய அடிச்சுவட்டை ஆண்டவரே நாம் பின்பற்ற முடியுமே ஆண்டவரே.
Pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.